This recording accompanies the Language B Standard Level Examination, Paper 2, Listening Comprehension for Tamil, November 2024.
Cet enregistrement accompagne l'examen de langue B, niveau moyen, épreuve 2, compréhension orale de Tamil, novembre 2024.
Esta grabación acompaña el examen de lengua B, nivel medio, prueba 2, comprensión auditiva de Tamil, noviembre 2024.
The start and end of each audio text will be indicated by this sound.
Le début et la fin de chaque texte audio seront indiqués par ce son.
El inicio y el final de cada texto de audio se indicarán con este sonido.
The end of the examination will be indicated by this sound.
La fin de l'examen sera indiquée par ce son.
El final del examen se indicará con este sonido.
பனவல் A. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
சித்திரை புத்தாண்டு பற்றி மாணவன் பரணிக்கும் ஆசிரியருக்கும் இடையே நிகழும் உரையாடலை இப்பொழுது கேட்கலாம்.
மாலை வணக்கம் மாணவர்களே, அடுத்த புதன்கிழமை ஒரு விசேஷமான நாள், என்ன தெரியுமா?
சித்திரை புத்தாண்டு.
மிகவும் நன்று. அது அனைத்து தமிழருக்குமான ஒரு பண்டிகை. நான் டென்மார்க்கில் பிறந்தாலும் அதனை கொண்டாட தவறுவதில்லை. இங்கிலாந்தில் பிறந்த நீயும் அதை தெரிந்து வைத்திருக்கிறாய் பரணி. உன்னுடைய வீட்டில் சித்திரை புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடுவார்கள்?
அன்றைய பகல் உணவில் கண்டிப்பா வேப்பம்பூ பச்சடி இருக்கும்.
சரியாக சொன்னாய், அன்றைய உணவில் கண்டிப்பா வேப்பம்பூ சேர்க்க வேண்டும். ஆனா இங்கிலாந்தில்தான் அது கிடைக்காதே.
நாங்க ஒவ்வொரு புத்தாண்டையும் இந்தியாவில்தான் கொண்டாடுவோம். அங்க அது தாராளமா கிடைக்கும் ஆசிரியரே.
ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் நான் டென்மார்க் போயிடுவேன். அங்க என்னுடைய அம்மா, அக்கா, அக்கா பசங்க இருக்காங்க. அன்று எங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல், வடை, கேசரி கண்டிப்பா இருக்கும். ஆனா அன்று அம்மா செய்யற மாங்காய் பச்சடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, அன்றைய உணவு இனிப்பு, காரம், உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த ஆறு சுவையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று.
நிச்சயமாக, மனுஷ வாழ்க்கையும் இந்த சுவைகள் போன்றது. இன்பம், துன்பம், பிரிவு, சோகம் போன்ற எல்லா உணர்வுகளும் கொண்ட ஒரு கலவை. அன்றைய விருந்து இந்த வாழ்க்கை உண்மையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது.
எங்களுடைய வீட்டில் முறுக்கு, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கேசரி போன்ற பக்ஷணங்கள் செய்வோம். அப்பாவுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதோட பாட்டி அழகான கோலங்கள் போடுவாங்க. அம்மா கோலப்பொடிகள் செய்ய உதவுவாங்க. அன்று மருத்துவ நீர் வைத்து குளிப்பதும் தமிழர் பாரம்பரியம்.
ஆமாம், அது ஒரு மூலிகை நீர். அப்படி குளிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற பாரம்பரிய விஷயங்களை பாதுகாக்கத்தான் எங்களோட பண்பாட்டில் பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். உன்னுடைய அனுபவங்களை அழகாக பகிர்ந்து கொண்டாய் பரணி.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
மாலை வணக்கம் மாணவர்களே, அடுத்த புதன்கிழமை ஒரு விசேஷமான நாள், என்ன தெரியுமா?
சித்திரை புத்தாண்டு.
மிகவும் நன்று. அது அனைத்து தமிழருக்குமான ஒரு பண்டிகை. நான் டென்மார்க்கில் பிறந்தாலும் அதனை கொண்டாட தவறுவதில்லை. இங்கிலாந்தில் பிறந்த நீயும் அதை தெரிந்து வைத்திருக்கிறாய் பரணி. உன்னுடைய வீட்டில் சித்திரை புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடுவார்கள்?
அன்றைய பகல் உணவில் கண்டிப்பா வேப்பம்பூ பச்சடி இருக்கும்.
சரியாக சொன்னாய், அன்றைய உணவில் கண்டிப்பா வேப்பம்பூ சேர்க்க வேண்டும். ஆனா இங்கிலாந்தில் தான் அது கிடைக்காதே.
நாங்க ஒவ்வொரு புத்தாண்டையும் இந்தியாவில் தான் கொண்டாடுவோம். அங்க அது தாராளமா கிடைக்கும் ஆசிரியரே.
ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் நான் டென்மார்க் போயிடுவேன். அங்க என்னுடைய அம்மா, அக்கா, அக்கா பசங்க இருக்காங்க. அன்று எங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல், வடை, கேசரி கண்டிப்பா இருக்கும். ஆனா அன்று அம்மா செய்யற மாங்காய் பச்சடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, அன்றைய உணவு இனிப்பு, காரம், உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த ஆறு சுவையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று.
நிச்சயமாக, மனுஷ வாழ்க்கையும் இந்த சுவைகள் போன்றது. இன்பம், துன்பம், பிரிவு, சோகம் போன்ற எல்லா உணர்வுகளும் கொண்ட ஒரு கலவை. அன்றைய விருந்து இந்த வாழ்க்கை உண்மையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது.
எங்களுடைய வீட்டில் முறுக்கு, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கேசரி போன்ற பக்ஷணங்கள் செய்வோம். அப்பாவுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதோட பாட்டி அழகான கோலங்கள் போடுவாங்க. அம்மா கோலப்பொடிகள் செய்ய உதவுவாங்க. அன்று மருத்துவ நீர் வைத்து குளிப்பதும் தமிழர் பாரம்பரியம்.
ஆமாம், அது ஒரு மூலிகை நீர். அப்படி குளிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற பாரம்பரிய விஷயங்களை பாதுகாக்கத்தான் எங்களோட பண்பாட்டில் பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். உன்னுடைய அனுபவங்களை அழகாக பகிர்ந்து கொண்டாய் பரணி.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
பனுவல் ஆ, இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
தமிழ்நாட்டில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு குறித்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். உலக மக்கள் தொகையில் அரைவாசிக்கும் அதிகமானோர் இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். தினமும் 1 பில்லியன் பேருக்கும் அதிகமானோர் இந்த சமூக ஊடகங்களில் உலவுகிறார்கள். உலகளாவிய ரீதியில் 36.5 பயனர்கள் செய்திகளை அறியவும், 35 விழுக்காடு மக்கள் பொழுதுபோக்கிற்கும், 27.5 விழுக்காடு பேர் தயாரிப்புகளை வாங்கவும் இவற்றை அதிகமாக நாடுகின்றனர். மிக முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் 210 மில்லியனுக்கும் அதிகமானோர் வேலை விண்ணப்பங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக சமர்ப்பிக்கின்றனர். தமிழ் பேசும் மக்களுள் பெரும்பாலானோர் சமூக ஊடகங்களை சினிமா மற்றும் அரசியல் பேசுவதற்கு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 11 மில்லியன் பயனர்களை சமூக ஊடகங்கள் தன் வசப்படுத்தியுள்ளன. அவர்களில் சுமார் 8.4 மில்லியன் ஆண்கள் மற்றும் 2.6 மில்லியன் பெண்கள். சென்னையில் மாத்திரம் 52 லட்சம் பயனர்கள் உள்ளனர். தமிழக அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரம் குறித்த படங்கள், கட்டுரைகள், காணொளிகள் வெளியிட சமூக ஊடகங்களை அதிகளவில் பயன்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டிலே சமூக ஊடகங்களில் வரும் போலிச் செய்திகள் மற்றும் தவறான தகவல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறையின் கீழ் சமூக ஊடக கண்காணிப்பு மையம் ஒன்றை அமைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இரண்டாயிரத்தி 2020 85 விழுக்காடு தமிழ் இளைஞர்கள் தினசரி நிகழ்வுகளை அறிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தியுள்ளனர். அண்மையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களின் போது இந்த சமூக ஊடகங்கள் ஒரு பேரிடர் மேலாண்மை கருவியாகவே தமிழ் மக்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுள்ளன. ஆபத்துகளின் போது உதவவும் எச்சரிக்கவும் அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தருணங்களில் வழிகாட்டியாக அமைந்தவை சமூக ஊடகங்கள் மாத்திரமே. சமீபத்தில் தமிழகத்தை கடும் புயல் தாக்கியது. அனைத்து அதிகாரப்பூர்வ ஊடகங்களும் ஸ்தம்பித்த அவ்வேளையில் மீட்பு பணிகளிலும் உயிர்காப்பு பணிகளிலும் சமூக ஊடகங்களே முன்னின்றன. 2017 மெரினா புரட்சி என்று அழைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான போராட்டத்திற்கு 10 மில்லியன் மக்களை ஒன்று திரட்டி அதனை வென்றெடுத்ததற்கும் சமூக ஊடகங்களே காரணம். இந்நாட்களில் தமிழ்நாடு மீனவர் பிரச்சினை, கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் போன்றன தொடர்பாக தமிழ்நாட்டு மக்களை விழிப்புணர்வு கொள்ளச் செய்வதற்கு சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் செயல்பட்டு வருகின்றன.
மீண்டும் 2வது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
உலக மக்கள் தொகையில் அரைவாசிக்கும் அதிகமானோர் இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். தினமும் 1 பில்லியன் பேருக்கும் அதிகமானோர் இந்த சமூக ஊடகங்களில் உலவுகிறார்கள். உலகளாவிய ரீதியில் 36.5% பயனர்கள் செய்திகளை அறியவும், 35% விழுக்காடு மக்கள் பொழுதுபோக்கிற்கும், 27.5% விழுக்காடு பேர் தயாரிப்புகளை வாங்கவும் இவற்றை அதிகமாக நாடுகின்றனர். மிக முக்கியமாக, ஒவ்வொரு மாதமும் 210 மில்லியனுக்கும் அதிகமானோர் வேலை விண்ணப்பங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக சமர்ப்பிக்கின்றனர். தமிழ் பேசும் மக்களுள் பெரும்பாலானோர் சமூக ஊடகங்களை சினிமா மற்றும் அரசியல் பேசுவதற்கு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 11 மில்லியன் பயனர்களை சமூக ஊடகங்கள் தன் வசப்படுத்தியுள்ளன. அவர்களில் சுமார் 8.4 மில்லியன் ஆண்கள் மற்றும் 2.6 மில்லியன் பெண்கள். சென்னையில் மாத்திரம் 52 லட்சம் பயனர்கள் உள்ளனர். தமிழக அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரம் குறித்த படங்கள், கட்டுரைகள், காணொளிகள் வெளியிட சமூக ஊடகங்களை அதிகளவில் பயன்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டிலே சமூக ஊடகங்களில் வரும் போலிச் செய்திகள் மற்றும் தவறான தகவல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறையின் கீழ் சமூக ஊடக கண்காணிப்பு மையம் ஒன்றை அமைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இரண்டாயிரத்தி 2020 85 விழுக்காடு தமிழ் இளைஞர்கள் தினசரி நிகழ்வுகளை அறிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தியுள்ளனர். அண்மையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களின் போது இந்த சமூக ஊடகங்கள் ஒரு பேரிடர் மேலாண்மை கருவியாகவே தமிழ் மக்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுள்ளன. ஆபத்துகளின் போது உதவவும், எச்சரிக்கவும், அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தருணங்களில் வழிகாட்டியாக அமைந்தவை சமூக ஊடகங்கள் மாத்திரமே. சமீபத்தில் தமிழகத்தை கடும் புயல் தாக்கியது. அனைத்து அதிகாரப்பூர்வ ஊடகங்களும் ஸ்தம்பித்த அவ்வேளையில் மீட்பு பணிகளிலும் உயிர்காப்பு பணிகளிலும் சமூக ஊடகங்களே முன்னின்றன. 2017 மெரினா புரட்சி என்று அழைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான போராட்டத்திற்கு 5 மில்லியன் மக்களை ஒன்று திரட்டி அதனை வென்றடைத்ததற்கும் சமூக ஊடகங்களே காரணம். இந்நாட்களில் தமிழ்நாடு மீனவர் பிரச்சினை, கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் போன்றன தொடர்பாக தமிழ்நாட்டு மக்களை விழிப்புணர்வு கொள்ளச் செய்வதற்கு சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் செயல்பட்டு வருகின்றன.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் இ. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இல்லம் தேடி கல்வி அமைப்பு பற்றி ராஜுக்கும் வானொலி தொகுப்பாளருக்கும் இடையேயான உரையாடலை இப்போது நாம் கேட்கலாம். இல்லம் தேடி கல்வி அமைப்பு பற்றி பேசுவதற்கு ராஜி எம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜி.
வணக்கம்.
இந்த அமைப்பு நிறுவப்பட்டதற்கான நோக்கம் என்ன ராஜி?
இது தமிழ்நாட்டின் பின்தங்கிய கிராமப்புற குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஒரு அடிப்படை மனித உரிமை. 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட தமிழ் குழந்தைகள்தான் இங்கே கல்வி பயில்கிறார்கள். இதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறை 2022 ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் 12 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறது.
மிகவும் சிறந்த முயற்சி ராஜி. தன்னார்வலர்கள்தான் இங்கே ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றனர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள்?
கண்டிப்பாக கல்வி தகுதி, ஆர்வம் ஆகியன முக்கியம். அதோடு குழந்தைகளை கையாளும் திறனும் மிக அவசியம். மேலும் அவர்கள் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பதுடன் கண்டிப்பாக குழந்தைகளுடன் தமிழில் உரையாடவும் தெரிந்திருக்க வேண்டும்.
மிகவும் சிறப்பு. இவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சிகள் வழங்கப்படுவதுண்டா?
நிச்சயமாக. அவர்களுக்கு கற்பித்தல் பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் கற்பித்தல் துணை கருவிகள் தயாரித்தலுக்கான பாடநெறிகளையும் வழங்குகிறோம்.
இது தொடர்பாக இன்னும் அறிய ஆவலாக இருக்கிறோம். சிறு இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பேசலாம் ராஜி. குழந்தைகளுக்கான இந்த வகுப்புகள் எந்த நாட்களில் நடைபெறுகின்றன ராஜி?
தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அவர்களது வீடுகளுக்கு அருகிலேயே இந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன.
இதற்கான நிதி வசதிகளை அரசு வழங்குகிறதா அல்லது தனியார் அமைப்புகள் மூலம் பெறுகிறீர்களா?
தனியார் அமைப்புகள் ஏதுமில்லை. இது மாநில அரசின் நிதி பங்களிப்பில் தான் இயங்குகிறது.
சிறப்பு. இந்த அமைப்பில் எத்தனை குழந்தைகள் கல்வி பயில்கிறார்கள்?
தமிழகம் முழுவதும் 35 லட்சம் குழந்தைகள் இதில் கல்வி பயில்கிறார்கள். அவர்களுக்கு 2 லட்சம் தன்னார்வலர்கள் வகுப்புகள் எடுக்கிறார்கள். 2024 மேலும் 1 லட்சம் தன்னார்வலர்கள் அதிகரிப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம்.
மிக்க மகிழ்ச்சி. இங்கே கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு வேறு என்ன வசதிகள் உண்டு?
அவர்களது வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பதற்கு கிராமங்கள் தோறும் 1000 நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
ஆச்சரியமாக இருக்கிறது. இறுதியாக இந்த குழந்தைகளை கல்வியில் ஊக்குவிக்க வேறு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்?
ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையில் வாசிப்பு போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். 2022 ஜூன் 6 தேதி தொடர் வாசிப்பு சவால் என்ற தலைப்பில் இதன் முதலாவது போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து 13 நாட்கள் இது நடைபெற்றது. இதில் 19 லட்சம் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இவர்கள் இந்த போட்டியில் 81 லட்சம் கதைகளை 9 மணி நேரம் தொடர்ந்து வாசித்தனர். முக்கியமாக இதில் கலந்து கொண்ட குழந்தைகளுள் ஒரு பகுதியினர் குறுகிய நேரத்திற்குள் 263 மில்லியன் சொற்களை வாசித்து உலக சாதனையும் புரிந்தார்கள்.
குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க நீங்கள் மேற்கொள்ளும் இந்த பணி விலைமதிப்பற்றது. மிக்க நன்றி ராஜி.
மீண்டும் 2வது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
இல்லம் தேடி கல்வி அமைப்பு பற்றி பேசுவதற்கு ராஜியமுடன் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜி.
வணக்கம்.
இந்த அமைப்பு நிறுவப்பட்டதற்கான நோக்கம் என்ன ராஜி?
இது தமிழ்நாட்டின் பின்தங்கிய கிராமப்புற குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஒரு அடிப்படை மனித உரிமை. 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட தமிழ் குழந்தைகள்தான் இங்கே கல்வி பயில்கிறார்கள். இதனை தமிழக பள்ளி கல்வித்துறை 2022 ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் 12 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறது.
மிகவும் சிறந்த முயற்சி ராஜி. தன்னார்வலர்கள்தான் இங்கே ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றனர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள்?
கண்டிப்பாக கல்வி தகுதி, ஆர்வம் ஆகியன முக்கியம். அதோடு குழந்தைகளை கையாளும் திறனும் மிக அவசியம். மேலும் அவர்கள் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பதுடன் கண்டிப்பாக குழந்தைகளுடன் தமிழில் உரையாடவும் தெரிந்திருக்க வேண்டும்.
மிகவும் சிறப்பு. இவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சிகள் வழங்கப்படுவதுண்டா?
நிச்சயமாக. அவர்களுக்கு கற்பித்தல் பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் கற்பித்தல் துணை கருவிகள் தயாரித்தலுக்கான பாடநெறிகளையும் வழங்குகிறோம்.
இது தொடர்பாக இன்னும் அறிய ஆவலாக இருக்கிறோம். சிறு இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பேசலாம் ராஜி. குழந்தைகளுக்கான இந்த வகுப்புகள் எந்த நாட்களில் நடைபெறுகின்றன ராஜி?
தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அவர்களது வீடுகளுக்கு அருகிலேயே இந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன.
இதற்கான நிதி வசதிகளை அரசு வழங்குகிறதா அல்லது தனியார் அமைப்புகள் மூலம் பெறுகிறீர்களா?
தனியார் அமைப்புகள் ஏதுமில்லை. இது மாநில அரசின் நிதி பங்களிப்பில் தான் இயங்குகிறது.
சிறப்பு. இந்த அமைப்பில் எத்தனை குழந்தைகள் கல்வி பயில்கிறார்கள்?
தமிழகம் முழுவதும் 35 லட்சம் குழந்தைகள் இதில் கல்வி பயில்கிறார்கள். அவர்களுக்கு 2 லட்சம் தன்னார்வலர்கள் வகுப்புகள் எடுக்கிறார்கள். 2024 மேலும் 1 லட்சம் தன்னார்வலர்கள் அதிகரிப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம்.
மிக்க மகிழ்ச்சி. இங்கே கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு வேறு என்ன வசதிகள் உண்டு?
அவர்களது வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பதற்கு கிராமங்கள் தோறும் 1000 நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
ஆச்சரியமாக இருக்கிறது. இறுதியாக இந்த குழந்தைகளை கல்வியில் ஊக்குவிக்க வேறு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்?
ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையில் வாசிப்பு போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். 2022 ஜூன் 6 தேதி தொடர் வாசிப்பு சவால் என்ற தலைப்பில் இதன் முதலாவது போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து 13 நாட்கள் இது நடைபெற்றது. இதில் 19 லட்சம் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இவர்கள் இந்த போட்டியில் 81 லட்சம் கதைகளை 9 மணி நேரம் தொடர்ந்து வாசித்தனர். முக்கியமாக இதில் கலந்து கொண்ட குழந்தைகளுள் ஒரு பகுதியினர் குறுகிய நேரத்திற்குள் 263 மில்லியன் சொற்களை வாசித்து உலக சாதனையும் புரிந்தார்கள்.
குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க நீங்கள் மேற்கொள்ளும் இந்த பணி விலைமதிப்பற்றது. மிக்க நன்றி ராஜி.
இப்போது எஞ்சியிருக்கும் நேரத்தைக் கொண்டு வினாக்களுக்கு விடையளித்து முடிக்கவும்.